அருமையாண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காண்கிறீர். நாங்கள் எப்படியாய் உம்முடைய சன்னிதானத்தில் நிற்கிறோம் எல்லாம் நீர் அறிவீர். தெய்வமே, உம்முடைய பிள்ளைகளை ஆண்டருங்கப்பா, உம்முடைய ஆவியாலே ஆட்கொள்ளுங்க, உம்முடைய சத்தியத்தினாலே சந்தியுங்க, பலப்படுத்துங்க. இந்த பொல்லாத உலகத்திலே சொந்து போகாமல் தளர்ந்து போகாமல் கத்தாவே உண்மையே நம்பி உம்முடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ உம்முடைய ஆவியின் பலத்தை எங்களுக்கு தாருங்கப்பா, தாருங்க, தாருங்க, தாருங்க. பலமும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று வாக்களித்த கத்தாவே நம்புகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு பகுமையுண்டாகட்டும். சீக்கிரமாக நாம் தேவனுடைய செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். என்னுடைய செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிப்போம் நீதிமொழிகள் புஸ்தகம் 23வது அதிகாரம். கமிட் மீ பிளீஸ் குயிக்லி. நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 17-18 வசனத்தை நாம் வாசி கேட்போம். 17-18 நாம் வாசி கேட்போம்.
உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை மீன் போக. உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை
பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு,
உன் நம்பிக்கை வீண் போகாது.
நம்பிக்கை வீண் போகாது. இந்த ஆண்டு நடப்பாண்டில் தேவன் தமக்கு தந்ததான வாக்கு தத்தம் நம்பிக்கை வீண் போகாது. இதை குறித்து ஏற்கனவே பாஸ்டர் தாசன் பேசியிருக்கிறாரு. போன வாரம் நடந்த பைபிள் ஸ்டடியில் தம்பி பைரனும் அதை குறித்து பேசியிருக்கிறாரு. இன்றைக்கு உப்பட்டாளில் நடந்த காலை 6:30 கூட தம்பி யோனும் அதை குறித்து பேசியிருந்தார். எனக்கு இதை குறித்து பேசவிடும் என்ற ஒரு எண்ணம் என் மனதிலே அதிகமாக கொண்டிருந்தபடியால், இந்த ஆண்டு நமக்கு இந்த வார்த்தை வாக்கு தத்துவமாக கொடுக்கப்பட்டிருக்கபடியாலும் இதை குறித்து கொஞ்சம் பேசலாம் என்று ஆண்டருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு ஒரு நம்பிக்கை வீண் போகாது. மூன்றாவது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவனுடைய ஊழியக்காரனாகி என்ற சொல்லுகிற வார்த்தை அல்லது வாக்கு தத்தம் The promise of God. It will never fail. நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. விசுவாசியோர் ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கு. திரும்ப நான் சொல்லட்டும், வேதத்திலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமீன் என்றும் இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் வாக்கு தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். தேவனை பிரியப்படுத்த, தேவனை மகிமைப்படுத்த, அல்லது தேவன் நோக்கத்தை நம்முடைய வாழ்வில் நிறைவேற்ற மிக முக்கியமான ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய கற்பனைகளையும் வாக்கு தத்தங்களையும் நாம் நம்புகிறவர்களாக இருக்கோம். இதுதான் இந்த செய்தியின் சாராம்சம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் நம்புகிறவர்களாக நாம் இருக்கோம். நமக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனையே அதுதான். அநேக நேரங்களிலே நாம் அதை புரிந்து கொள்றதில்லை, விளங்கிக் கொள்றதில்லை. ஆனால் யதார்த்தமாக இருந்து நாம் சிந்தித்து பார்ப்போமாக இருந்தால், தயவு செய்து நான் சொல்றதை சிந்தியுங்க. அதிகமான நேரங்களிலே, அதிகமான தருணங்களிலே, அதிகமான சந்தர்ப்பங்களிலே அதிகமாக நாம் தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் போய்விடுறோம். நமக்கு வசனம் தெரியும், வாக்கு தத்துவம் தெரியும், ஆனால் என்னவோ நாமும் இன்னும் ரத்தத்திலும் மாம்சத்திலும் தான் இருக்கிறோம். அநேக தடவைகளிலே, அநேக சந்தர்ப்பங்களிலே நாம் தேவனுடைய வார்த்தையை, வாக்கு தத்துவத்தை நம்பாமல் போகிறோம். அது குறிப்பாக நம்முடைய வாழ்வில் நெருக்கடிகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, அல்லது நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நடவாமல் போகும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய வாக்கு தத்தையும் நம்பாமல் போய்விடுகிறோம், அல்லது அவைகளை எண்ணாமல் போகிறோம். அப்பொழுது நம்முடைய சொந்த புத்தி, நம்முடைய மாமிசம் அதிகமாக செயல்பட ஆரம்பிக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இந்த நாளிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் நின்று தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு நமக்கு நம்பிக்கையின் ஆண்டு, தேவனுடைய வசனத்தை நம்புகிற ஆண்டு, தேவனுடைய வாக்கு தத்தங்களை நம்பி வாழுகிற ஆண்டு இது. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, நான் அடித்து சொல்லுவேன், நிச்சயமாக சொல்லுவேன், தேவனுடைய வார்த்தையையும் தேவனுடைய வாக்கு தத்தத்தையும் நம்பி வாழுகிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி அவன் வெக்கப்பட்டு போக ஒருபோதும் தேவன் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லோரும் கர்த்தரை நம்புகிறோம், அதனால்தான் நீங்க வந்திருக்கிறோம் ஆடுவர் ஆராதிக்க. ஆனால் பொதுவாக இன்றைக்கு உலகத்திலே பார்க்கும் பொழுது தேவன் நம்பிக்கை அற்ற ஜனங்கள் தான் அதிகமாக கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரு படி மேலே போனால், இலங்கை இந்தியா போன்ற தேசங்களிலே வாழுகிற பெரும்பாலான மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு, தெய்வ நம்பிக்கை உண்டு. ஆனால் அவர்களுக்கு யார் அந்த மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொள்வதிலேயும் ஏற்றுக்கொள்வதிலே தான் சிக்கல் இருக்கிறது. மற்றும்படி கிழக்கத்திய நாடுகளிலே வாழ்கிறவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. ஆனால் இன்றைக்கு மேலை நாடுகளை பார்க்கும் பொழுது, ஐரோப்பாவில் இருக்கிற அநேகமான ஜனங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அட்டு போய்கொண்டிருக்கிறது. கடவுள் நம்பிக்கை அட்டவர்களாக வாழ்கிறார்கள், எத்திஸ்ட், நாத்திகர்களாக வாழ்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் தேவனை நம்புகிறார்கள் இல்லை. அருமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நாமோ மெய்யான தெய்வத்தை அறிந்திருக்கிற பாக்கியமுள்ள ஜனங்களப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். பேதுருவே, மாமிசமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற தேவனே அதை உனக்கு வெளிப்படுத்தினார். என்ன வெளிப்படுத்தினார்? கிறிஸ்துவே, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஆகவே இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிந்து விசுவாசிக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் பரலோகத்திலிருந்து பரமபிதாவினாலே நமக்கு வெளிப்பாடு அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே பாக்கியவான், பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ பாக்கியவான் என்று. ஆகவே இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக அறிந்து விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழுகிற நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக பாக்கியவான்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஜனமாகிய நாம் தேவனையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் நாம் நம்ப வேண்டும். வேதத்திலே நான் பார்க்கிற போது பல சந்தர்ப்பங்களிலே பலர் தேவனை அறிந்திருந்தும் தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் போன இடங்களை நாம் பார்க்கிறோம். அவைகள் நமக்கு ஒரு படிப்பணியாக இருக்கிறது. அவைகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதும் கை கொள்ள வேண்டியதுமான சில சம்பவங்களை, சில சத்தியங்களை, காரியங்களை நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக நாம் ஆராய்ந்து பார்த்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திரும்பவும் நான் சொல்லுகிறேன், நான் சொல்ல போற காரியங்கள் எல்லாம், நாம் முதலாவது தேவனை நம்புகிறோம், அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்து அதிகம் பேச நம்புறோம் கர்த்தர். ஆனால் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் அதை போல கர்த்தருடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் நம்ப வேண்டும் என்பதை அழுத்துவதற்காகவே இதை நான் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இந்த செய்தியை கொண்டு வருகிறேன். என் தேவன் என் மனதில் தந்த இன்ஸ்பிரேஷனின் படி, அகத்தூண்டுதலின் படி, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை நம்புகிற நாம் தேவனுடைய வார்த்தைகளையும் அவருடைய வாக்கு தத்தங்களையும் நாம் நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்பாக கொண்டு வர்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக ஒரு சம்பவத்தை நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் சீக்கிரம் பாருங்க, நமக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கிறது. ஆதியாகமம் 3:1-5 இருந்து 5 வரை நாம் சீக்கிரமாக வாசிக்க கேட்போம். 1-5 வரை ஆதியாகமம் 3 வாசிக்கும்.
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால், அப்பொழுது சர்ப்பம் ஸ்ரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார்
என்றார். உங்களுக்கு தெரியும் ஏதேன் தோட்டத்தில் நடந்த சம்பவம். இந்த ஏதேன் தோட்டம் எங்க பூமியில தான் இருந்திருக்குது. அதுக்கு மத்திய கிழக்கில் சில வேத வியாக்கியடைய கருத்தின்படி இது வந்து ஈராக் என்ற தேசத்தின் அடிப்படையில் அந்த அந்த பிரதேசங்களில் இருக்கணும் என்று சில வேத வியாக்கியான கூறுகிறார்கள். 4 ஆறுகள் அந்த தோட்டத்தை சுற்றி ஆண்டவர் உண்டாக்கியிருந்தார். அந்த ஆறுகள் இன்றைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே சில வேத வியாக்கியானர்கள் அதை சொல்கிறார்கள். ஆகவே பூமியிலே தேவன் ஒரு ஏதேனுங்கிற தோட்டத்தை உண்டாக்கி தான் உண்டாக்கின மனுஷனை மனுஷியை கொண்டு அதனை வைத்தது நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளைகளுக்கும் தெரியும். ஆனால் அங்கு வைத்து தேவன் ஒரு கட்டளையை கொடுத்தாரு ஆதாமுக்கு. என்ன? இந்த நன்மை தீமை அறியத்தக்க வெளிச்சத்தின் கனியை புசியாது. இந்த ஒரு கட்டளையை தான் அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். என் கட்டளையை மீறி, என்னுடைய வார்த்தையை மீறி, என் வசனத்தை நம்பாமல், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று 2 அதிகாரத்திலே 2:17 ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். இந்த வார்த்தையை ஆதாமுக்கு தேவன் சொல்லும் பொழுது அங்கு இருந்து ஒருத்தன் கேட்டுட்டு இருந்தா சாத்தான். இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டுக்கொண்டு இந்த சாத்தான் சரியான நேரம் பார்த்து, சரியான சந்தர்ப்பத்தை பார்த்து, சரியான நபரையும் பார்த்து ஆதாமிடத்துல போகாம ஏவலிடத்துல வந்து, அது வேற அதை கொடுத்து சொல்லவும் விரும்ப, ஏவலிடத்துல வந்து நைஸாக அவன் கதையை கொடுக்க ஆரம்பிக்கும். என்ன சொன்ன? நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாக மாட்டாய், உன் கண்கள் திறக்கப்படும். நன்றாக கவனிங்க, நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாக மாட்டாய். பட் ஆண்டவர் என்ன சொன்னாரு? கர்த்தர் என்ன சொன்னாரு? இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். பட் சாத்தான் என்ன சொன்னா? நீ இதை புசிக்கும் நாளிலே நீ புசித்தாலும் சாகவே சாக மாட்டாய். இப்ப நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், ஏவாள் யாருடைய வார்த்தையை நம்பினாய்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இத்தனைக்கும் ஆதாமும் ஏவாளும் தேவனை டைரக்டாக பார்த்து தேவனோடு உலாவி இருக்கிறார்களே. ஏதேன் தோட்டத்திலே குளிர்ச்சியான பகலில், குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் இறங்கி வந்து தான் உண்டாக்கின மனுஷனாகிய மனுஷியோடும் உறவாடி இருக்கிறாரே, பேசி மகிழ்ந்திருக்கிறாரே. பரலோகத்தை விட்டு ஏராளமான எண்ணுக்கணக்கற்ற தூதர்களை விட்டு, அந்த தேவ பிரசன்னத்தை விட்டு இறங்கி வந்து தான் உண்டாக்கின மனுஷர்களோடு ஐக்கியப்படுவதற்கு, அன்பு பாராட்டுவதற்கு இறங்கி வந்து ஆதாமோடும் ஏவாளோடும் ஐக்கியப்பட்டாரு, உறவாடினாரு, பேசி மகிழ்ந்தார். நேராக பார்க்கிறார், டைரக்டாக லிட்டரலாக தேவனை பார்க்கிறார்கள். இது மாத்திரமில்ல, தேவன் மகிமையிலே இருந்தாரு, அது போல ஆதாமும் ஏவாளும் கூட மகிமையிலே இருந்திருக்கிறார்கள். பாவம் செய்த போது மகிமையை விட்டு விலகி இருக்கிறார். தட்ஸ் ஆல். அருமான தேவனை இத்தனை இருந்தும் தேவனை நேராக பார்த்தும், தேவனோடு உறவாடியும், தேவனுடைய வார்த்தையை டைரக்டாக கேட்டும், தேவன் சொன்ன வார்த்தையை நம்பாமல் ஏவா சாத்தான் சொன்ன வார்த்தையை நம்பின விளைவு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றா விளைவுகள், நன்றா விளைவுகள். நாம் தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிறோமா, அல்லது மனுஷிகமான வார்த்தைகள், உலக பிரகாரமான காரியங்கள், உலகத்தில் ஏராளமான காரியங்கள், ஒரு நாளிலே எத்தனை காரியங்களை நாம் கேட்கிறோம், எவ்வளவு காரியங்களை நாம் பார்க்கிறோம், மனுஷங்கள் மூலமாகவும் சரி, வர்த்தமானங்கள் மூலமாகவும் சரி, எத்தனை காரியங்களை ஒரு நாளிலே நாம் கேட்கிறோம் இல்லையா. அது போக இன்றைக்கு கைகளிலே தவண்டு கொண்டிருக்கிற இந்த மொபைல் மூலமாக எத்தனை காரியங்கள், எத்தனை நல்லது கெட்டது அது வேற, ஆனால் எவ்வளவு காரியங்களை நாம் கேட்கிறோம் பார்க்கிறோம், அவைகள் நாம் அறியாமலே நம்முடைய வாழ்வில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், தேவ ஜனமே, நான் சொல்ற காரியம் என்னவென்றால், நாம் தேவன் மேலும் அவருடைய வார்த்தையின் மேலும் அவருடைய வாக்குத்தத்து மேலும் வைத்திருக்கிற நம்பிக்கை தகர்க்கத்தக்கதான வார்த்தைகள், காரியங்கள், சம்பவங்களை நாம் ஒருபோதும் அவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளக் கூடாது, அவைகளை நாம் நம்பவும் கூடாது, அவைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையில இடம் கொடுக்கவும் கூடாது. ஏதன் தோட்டத்தில் இதுதான் நடந்தது. ஏவாழ் சாத்தாவோட பேசிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது வேற. ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பாமல் ஏவாழ் சாத்தான் சொன்ன வார்த்தையை நம்பிட்டார், போலியை நம்பி ஏமாறிட்டார். ஒன்று விளையாட்டு பிசாசு மனுஷர்களை ஏமாற்றுகிறவர். நோ த ட்ரூத். இன்றைக்கும் பிசாசு மனுஷர்களை ஏமாற்றிக் கொண்டு ஒளியின் தூதனின் வேஷத்தில் வந்து சில விசுவாசிகளை கூட வஞ்சிக்கத்தக்கதான கனவுகள் காட்சிகளை கொடுத்தும் ஒரு ஓரமாக பக்கமாக கொண்டு போகிறதை பார்க்க கொடுக்கிறதுக்கு என்னுடைய ஊழிய பாதையில எப்படிப்பட்ட காரியங்களை நான் கண்டு வந்திருக்கிறேன், புத்தி சொல்லிருக்கேன், கர்த்தருக்கு முன்பாக வெளிப்படையாக சொல்லியிருக்கேன். சொல்லுங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாக கவனிங்க. ஒளியின் தூதனுடைய வேஷத்தில் வருவான் சாத்தான். நாம ரொம்ப ஜாக்கிரதாக இருக்கணும். இப்ப கனவுகளோ காட்சிகளோ வட்டவர் எனித்தையும் அது தேவனுடைய வசனத்துக்கு ஒத்து வருகிறதா, தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுடைய வரம்புக்குள்ளே அது வருகிறதா என்பதை பார்த்து அறிந்து உணர்ந்து தேவசத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அதை கண்டுகொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சரியான தேவ மனுஷன் கதைச்சு அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் போகிற அளவுக்கு சத்துரு பலவித வழிகளிலே வருகிறார். அவர் ஏமாற்று என்பதை நாம் மறந்துடக்கூடாது. வஞ்சிக்கிறவன் என்று வேதம் சொல்றது. ஆதியிலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் பிசாசு வஞ்சித்து விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் என்று கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். ஏவாளை ஏமாத்தினது போல வஞ்சித்தது போல உங்களையும் சத்தியத்தில் இருந்து வஞ்சித்து விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் சொல்லி கொரிந்து சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க. தேவனுடைய வசனத்தை தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நம்பணும். தேவனை நம்புகிறோம், அதுக்காக ஸ்தோத்திரம். அதை குறித்து நான் அதிகம் பேச விரும்புகிறேன். ஆனா நான் இன்றைக்கு அழுத்துற காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தைகளை வாக்கு தத்துவங்களையும் நாம் நம்பணும். நம்பர் டூ, ஆதியாகமம் 19 அதிகாரத்திலே லோத்துவை குறித்து நாம் பார்க்கிறோம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 19 அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அதிலே 14 வசனத்தை படிங்க. 19:14
அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோட பேசி, நீங்கள் எழுந்து இந்த ஸ்தலத்தை விட்டு புறப்படுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை அழிக்க போகிறார் என்றான். அவனுடைய மருமக்கள் மாரின் பார்வைக்கு அவன் பரியாசம் பண்ணுகிறதாக கண்டது.
அந்த வார்த்தைகள் அவனுடைய மருமக்களின் பார்வைக்கு அது பரியாசம் பண்றது போல. இதை கொஞ்சம் யோசிங்க. இது ஒரு கதை இல்லை அல்லது கற்பனையும் இல்லை, இது சத்தியம். அதான் விளையக்கூட என்ன நடந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். சோதோம் குமராவை ஆண்டவர் அழிக்கிறதுக்கு சித்தம் கொண்டார். ஆனால் ஆபிரகாம் நிமித்தம் லோத்துவுக்கு தேவனுடைய கண்களில் தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்தது. அப்பொழுது அந்த ரெண்டு தூதரும் சோதோம் குமாரை அழிக்கிறதுக்கு முதல் லோத்துவ பார்த்து சொன்னார்கள், உனக்கு வேறு யாராவது இன்மை இருக்கிறார்களா, அவர்களை சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வெளியே போ, நாங்கள் இந்த நகரத்தை அழிக்க போறோம். அப்படி சொன்ன போது லோத்து அந்த வார்த்தையை நம்பினான். ஆகவே தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற மருமக்களை தேடி ஓடி அவர்களுக்கு போய் சொன்னான், என் மருமக்களே நான் சொல்றதை கேளுங்க, இந்த நகரத்தை தேவன் அக்னினாலும் கந்தகத்தினாலும் அழிக்க போகிறாரு, ஆகவே தயவு செய்து நாம புறப்படுவோம், இந்த நகரத்தை விட்டு வெளியே தப்பி போவோம், ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு சொல்லியிருக்கிறாரு, இந்த நகரத்தை அழிக்க போகிறாரு, நாம் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி உண்டு, என்னோட கூட வாருங்கள், இந்த நகரத்தை விட்டு போயிடுவோம் சொல்லி கூப்பிட்ட போது அந்த வார்த்தைகள் லோத்துட குமாரத்திகளை விவாகம் பண்றதுக்கு இருந்த மருமக்களுக்கு வசனம் சொல்றது பரிகாசம் பண்றது போல இருக்கிறார். எனக்கு இதை படிக்கும் பொழுது யோசிக்கிறேன், இன்றைக்கு சில பேருக்கு தேவனுடைய வார்த்தைகள் பரிகாசம் போல காணப்படுகிறது. உலகத்தில் சில ஜனங்களுக்கு நாம் சத்தியத்தை சொல்லும் பொழுது அவர்களுக்கு நாம் பரிகாசம் பண்றது போல காணப்படுறது, பகுதி பண்றது போல காணப்படுறது. ஏனென்றால் அவர்கள் தேவனையும் அறியவில்லை, தேவனுடைய வார்த்தைகளையும் நம்பவில்லை, ஆகவே பரிகாசம் பண்றார்கள். ஆகவே கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் நம்பாத மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து பரிகாசம் பண்ணுவதில் ஆச்சரியம் இல்லை. ஆனால் தேவனுடைய ஜனங்களாகிய நீங்களும் நானும் இவைகளை நாம் கண்டுகொள்ள வேண்டும். லோத்துடைய மருமைகள் தேவனுடைய வார்த்தையை நம்பவில்லை. முடிவு என்ன, விளைவு என்ன, விளைவு என்ன? தேவ ஜனமே சிந்தி. கர்த்தர் அந்த ரெண்டு மருமக்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். அன்னைக்கு லோத்து சொன்ன வார்த்தையை நம்பி, கர்த்தரால லோத்துக்கு சொன்ன வார்த்தையை நம்பி, லோத்து குமார்த்திகளை விவாகம் பண்ண இருந்த அந்த மருமக்கள் லோத்துவோட கூட வெளியே வந்திருந்தால் அவர்கள் சோதோம் குமராவிலே தேவனாலே அக்னினாலும் கந்தத்தினாலும் அழிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். தப்பி இருக்கிறதுக்கு ஒரு வழியை தேவன் ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். பட் தே டோன்ட் பிலீவ் தி வேர்ட் ஆஃப் காட். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பவில்லை. ஆகவே சோதம் குமராவை தேவன் அக்னினாலும் கந்தகத்தினாலும் அழித்த போது அந்த ரெண்டு பேரும் அந்த இடத்திலே மாண்டு மறித்து போய்விட்டார். காரணம், தேவனுடைய வார்த்தையை அவர்கள் நம்பவில்லை. அழிவு, நாசம், மோசம். ஆகவே நான் சொன்னேன் கேளுங்க, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய வார்த்தையை, வாக்கு தத்தங்களை நாம் நம்புகிறவர்களாக. நமக்கு தெரிந்தால் மாத்திரம் போதாது, தேவனை நம்புகிறோம் என்று சொல்லியும் கேளுங்க கேளுங்க கேளுங்க. கர்த்தரை நம்புகிறோம், தேவனை நம்புகிறோம் என்று சொல்லியும் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வாக்குத்தத்தையும் நாம நம்பாமல் போனால் அதுல உண்மை இல்லை என்று உண்மையின்படியே நான் உங்களை சொல்றேன். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் ஆண்டவர் இயேசுவை நம்புறவர்களாக இருக்கிறார். அவர்கள் ரட்சிக்கப்படாவிட்டாலும் மனந்திரும்ப அனுபவம் இல்லாதவர்களுக்கும் கூட இயேசு ஆண்டவர் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆகவே உடைய வாழ்க்கையில நெருக்கடிகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது, இயேசுவே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கூப்பிடுறார்கள். ஏன்னா அவர்களுக்கு தேவைக்கு தேவை ஆண்டவர் இயேசு. மற்றும்படி இயேசு அவர்களுக்கு ஆண்டவர் இல்லை, ரட்சகர் இல்லை. இயேசு அவர்களுக்கு ஜஸ்ட் ஹெல்பர். அவர்களுடைய நெருக்கடியான நேரத்தில் ஆண்டவராக இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடுறார்கள். அவர்களுக்கு தேவைக்குத்தான் ஆண்டவர் இயேசு தேவனுடைய அவர்களுக்கு அவர் தேவனாக. ஆனால் நமக்கோ தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கோ இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், ஆண்டவர், ரட்சகர் அனைத்துக்கும் அவர் நமக்கு தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் நாம் நம்புவோம். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், நோவா. அன்றைய கவனிங்க, நோவா ஜலப்பிரளயம் வரப்போகிறது. பூமியில் இருக்கிற அனைவரும் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டார்கள். ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. மற்ற எல்லாரும் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே மனுஷனை உண்டாக்கினது தேவனுக்கு மனஸ்தாபமாக காணப்பட்டது. முடிவு அழி. நான் யோசிக்கிறேன், ஆண்டவர் தான் மனுஷனை படைச்சாரு. ஆனா அவன் பெருகின போது தேவனையும் அவருடைய வார்த்தைகளை கண்டுகொள்ளவும் இல்லை, நம்பவும் இல்லை. ஆகவே தேவன் மனஸ்தாபப்பட்டாராம். அதன் முடிவு அழிவு. நன்றாய் கவனி. நோவா பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, கட்டு ஒரு பேழை, ஒரு கப்பலை, வெட்ட வெளியிலே 300 முழ நீளத்தில், 50 முழ அகலத்தில், 30 முழ உயரத்தில், 2 தட்டு, 1 ஜன்னல் தட்சம், கோப்பேர் என்கின்ற மரத்தால செய்யணும், உள்ளும் புறமும் கீழ் பூசணும், உள்ளுக்கு அறைகளை உண்டு பண்ணணும். இப்படி கரெக்டாக ஆண்டவர் கப்பலை குறித்த பட்டனையும் கொடுத்த நம்முடைய ஆண்டவருக்கு மகிமையுண்டாக ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே கப்பல் இருக்கல. இதுதான் முதல் கப்பல். நன்றாக கவனிங்க, 300 முழ நீளத்திலே ஒரு வெட்டு வழியிலே. பொதுவாக அந்த நாட்களிலே விஞ்ஞானம் வளராத காலம். ஒருவேளை கப்பல் கட்டியிருந்தாலும் கடல் அருகிலே கட்டியிருப்பார்கள். ஏனால் இலகுவாக கடலுக்கு அதை கொண்டு போறது. ஆனா நோவா வந்து கடலுக்கு பக்கத்துல கொண்டே கப்பலை கட்டினான்னு நாம் பார்க்க முடியாது. வெட்ட வழியில் அவன் கட்டியிருக்கிறார். இது போக அந்த 300 முழ நீளமான இந்த பெரிய கப்பலை அவன் கட்டுறதுக்கு அநேக நாட்கள் எடுத்திருக்கும். அது மாத்திரமில்ல, அந்த கப்பலை செய்யறதுக்கு அநேக ஜனங்களை அவன் பயன்படுத்தி இருக்கவும் வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிறது போல அந்த நாட்களில் எந்திர மயம் ஒன்றும் இல்லை. முழுக்க முழுக்க கையால தான் செஞ்சிருக்க வேண்டும். பலைகளை வச்சு கையால செஞ்சிருக்க. ஆகவே அதிக நாட்கள் எடுத்திருக்கும், அநேக நாட்கள் எடுத்திருக்கும். அநேகரை அவன் பயன்படுத்தி அநேகரை வைத்து அந்த கப்பலை கட்டி முடித்திருப்பார். வேற காரியம் என்னவென்றால், இத்தனை பெரிய கப்பலை எத்தனை பேர் கட்டியிருப்பாங்க, கட்டினவங்க கூட நம்ப இல்லையே. என்ன, வெள்ளம் வரப்போகிறது, வெள்ளம் வரப்போகிறது, மனுஷனே மனம் திரும்பி கர்த்தரை நம்பு, விசுவாசி என்று நோவா அவன் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தைகளை மனுஷன் நம்பையில். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ மனுஷகுமாரும் வரும் பொழுதும் அப்படியே இருக்கும். இன்றைக்கு நாம் சொல்லுகிற வார்த்தைகளை, நாம் சொல்லுகிற சுவிசேஷத்தை, நாம் சொல்லுகிற நற்செய்தியை ஜனங்கள் கேளாமல் போகிறார்கள், நம்பாமல் போகிறார்கள். பார்க்கிறார்கள். உண்மைதான், உண்மைதான். ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்னாரு, ஆண்டவர் இயேசு சொன்னாரு, நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ மனுஷகுமாரும் வரும் பொழுதும் அப்படியே இருக்கும். ஆகவே இன்றைக்கு நாம் சொல்லுகிற ஆண்டவருடைய வார்த்தைகளை, சுவிசேஷத்தை மனுஷர்கள் நம்பாமல் போகும் பொழுது நாம் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்படியும் ஜனங்கள், ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? So we have to preach and proclaim the gospel of Christ. நாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண அல்லது பிரசங்கம் பண்ண நாம் நமக்கு கட்டளை உண்டு, கட்டளை பெற்றிருக்கிறோம். That's all. விதைக்கிறவனும் அல்ல, நீர் பாய்ச்சுறவனும் அல்ல, விளையப்பட்ட தேவனாலே. ஆகவே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதும் அதற்காக ஜெபிக்கிறதும் மனுஷர்களுக்காக ஜெபிக்கிறதும் நம்முடைய பொறுப்பு. ஆனால் விளையப்பட்டதோ தேவனாலே. ஆகவே ரட்சிப்பு நம்முடையதல்ல. நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், அறிவிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்க முடியும், ஆனால் ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆகவே விதைக்கிறவனாலும் அல்ல, நீ பாய்ச்சுறவனாலும் அல்ல, விளையப்பட்ட தேவனாலே ஆகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆகவே இன்றைக்கு உங்கள் மூலமாக சொல்லப்படுகிற தேவ வார்த்தைகளை மனுஷர்கள் நம்பாமல் போனார் ஆச்சரியப்படுறது இல்லைங்க. எங்க அதிகம் போவார், எங்க அதிகம் போவார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாமிசத்துல வந்து அவர் ஜனங்களுக்கு பேசின போதும் அதையே ஜனங்கள் நம்பவில்லையே. நான் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையின்படி என்ன நம்பாவிட்டாலும் என் கிரியைகளினாலாவது நம்புங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொன்னாரே. பரிசுரை பார்த்து இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணியும் இயேசு கிறிஸ்து பெரிய பெரிய அற்புதங்களை செய்தும் அந்த பட்டணங்கள் ஜனங்கள் இயேசுவையும் வார்த்தையை நம்பவில்லையே. வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பனாகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிலே செய்யப்பட்ட பலத்த கிரியைகள் சோதம் குமரவில் செய்யப்பட்டிருந்தார், அவர்கள் அப்பொழுதே இரட்டொடுத்தி மணந்திருப்பார். அப்படி அர்த்தம் என்ன? கப்பன்னாகும் தான் ஆண்டவர் இயேசு அதிகமாக அற்புதம் செஞ்சிருக்கிறார். அந்த கப்பன்னாகும் என்கிற பட்டணம் கலிலியா கடல் அருகிலே இருந்திருக்கிறது. நன்றாக கவனிங்க. இயேசு அதிகமாக ஊழியம் செய்த ஒரு பட்டணம் கப்பன்னாகும். அங்கதான் அதிகமான அற்புதங்கள் செஞ்சிருக்கு. ஆனாலும் அந்த நகரத்தில் இருந்த ஜனங்கள் இயேசுவை நம்பவில்லை. இயேசு தேவனகுமார் என்று இரட்சகர் என்று நம்பவில்லை. ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தைகளை அந்த ஜனங்கள் நம்பவில்லையே. ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது ஜனங்கள் நம்பாமல் இருக்கிறது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் 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 ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துவிட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் நம்பாமல் இருக்கும் பொழுதுதான் அங்கே சிக்கல் ஏற்படுது. ரைட். உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தேவனை நம்பாதவர்கள், தேவனுடைய வார்த்தையை நம்ப மாட்டாங்க. இட்ஸ் ஓகே. ஆனால் கிறிஸ்துவை விசுவாசித்து தேவனுக்குமான விசுவாசித்து தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துவிட்ட தேவ ஜனம் சொல்லப்படுகிற அறிவிக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தைகளை கேட்டாலும் கேட்டாலும் அந்த வார்த்தைகளை நம்பாவிட்டால் இதை போல ஒரு பரிதாபமான இல்லை, வேறு ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல. அதில் பார்க்க உலகத்தில் இருக்க அவவிசுவாசி மேலுன்னு சொல்ல. ஏன்னா அவன தன் மாமிச பிரகாரமாக வாழ்ந்துட்டு போறாங்க. ஆனா நமக்கு அதுக்கும் இல்லை, இதுக்கும் இல்லை, உலகமும் இல்லை, ஆண்டவரும் இல்லை, ரெண்டும் கட்டு நடுவில் இருக்கு. அது ரொம்ப பரிதாம. அப்படி ஒருவதும் இராதபடி கத்த நமக்கு கிருபை தருவாரா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நோவா பிரசங்கித்தா தேவனுடைய வார்த்தைகளை சொன்ன, ஆனா ஜனங்கள் நம்பவில்லை. முடிவு அழிவு என்பதை நான் அறிவோமே. கத்தனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ நான் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன கூட தெரிவிக்கணும். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் சீக்கிரம் பாருங்க. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். 27வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கடினமான கப்பற்பிரயாணம். 27வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். படிங்க 11வது வசனம். 27:11 வாசி.
நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய்
நம்பினார்.
நூற்றுக்கு அதிபதி பவுலினால் சொல்லப்பட்டவைகளை
பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கிலும்
மாலுமியையும்
கப்பல்
எஜமானையும்
எஜமான
அதிகமாய் நம்பினான்.
முடிவு என்ன? கவனி, கப்பலில் கிட்டத்தட்ட 276 பேர் இருந்திருக்கிறாங்க. முழு ஆக்கள் 276 பேர் கப்பல் இருந்தார். கவனி, இந்த இடத்தை விட்டு நகர வேண்டாம் என்று தேவனுடைய மனுஷன் சொல்லியிருந்தார். ஆனால் பவுல் சொன்ன வார்த்தையை நம்பாமல் நூற்றுக்கு அதிபதி என்றால் அந்த கப்பலிலே கைதிகள் இருந்திருக்கிறார்கள். அந்த கைதிகள் அங்கே நூற்றுக்கு அதிபதி ஆன ஒருவிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கைதிகள் தப்பினால் இந்த நூற்றுக்கு அதிபதி தப்ப மாட்டார். அன்றைக்கு இருந்த அன்றைய சட்டத்தின்படி, ரோம சட்டத்தின்படி. ஆகவே கப்பலிலே கைதிகளாக கொடுக்கப்பட்டவர்களை ரா இடத்திலே கொண்டு ரோமிலே ரா இடத்திலே கொண்டு ஒப்பு கொடுக்கும்படி பெரிய பொறுப்பு அவருக்கு. இந்த கைதிகளை கொண்டு அங்கே ரோமிலே ராடு பொறுப்பில் கொடுக்கும் வரைக்கும் இவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. யாருக்கு? அந்த நூட்டுக்கு அதிபதி. இப்ப நூட்டுக்கு அதிபதி பவுலோடு சேர்த்து சில வேறு சில கைதிகளும் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தப்பி போகாத படி பார்க்க சொல்லி ஏற்கனவே பவுல் சொன்னதை வேதத்தில் வாசிக்கிறோம். இப்ப என்ன கவனிங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்ப பவுல் தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையை நம்பாமல் நூட்டுக்கு அதிபதி என்ன செஞ்சிருக்கிறார், மாலுமி அதாவது கப்பலின் கேப்டன், கேப்டன் சொன்ன வார்த்தையை கப்டனையும் அந்த ஓனர் அந்த கப்பலின் சொந்தக்காரனையும் நம்பிட்டான். ஆகவே கப்பல் புறப்பட்டது. கப்பல் புறப்பட்டது கொஞ்ச நேரத்தில் யூரோ கிளிதன் என்கின்ற ஒரு கடும் காற்று அதில் மோதிய. இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா நான் அடிக்கடி யோசிப்பேன், ஒரு தேவனுடைய மனுஷனப்பா, உத்தமமான ஒரு ஊழியக்கார், ஆண்டவருக்காக தன் ஜீவனை பணையும் வைத்தார், நகர நகரமாய் தேசம் தேசமாய் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்த ஒரு தேவ மனுஷன், அவன் படுகிற பாட்டை பாருங்க. அநேக நாட்களாக என்ன சொல்றது அந்த பகுதியை வாசி, அநேக நாட்களாக சூரியனையாவது நட்சத்திரங்களையாவது காணவில்லை, காண முடியல. அநேக நாட்களாக சூரியனையாவது இரவுல நட்சத்திரங்களை அப்படின்னு அர்த்தம் என்னங்க, இப்ப இருக்கிறது போல இரவும் பகலும் ஒரே இருட்டாக இருந்தது என்றால் பெருமழை பெருங்காற்று அடிச்சுட்டு இருக்குது, கடும் காற்று, யூரோ கிளிதன்கின்ற கடும் காற்று கப்பல்ல மோதுற. இன்றைக்கு இருக்கிறது போல அந்த நாட்கள்ல எந்திர படகு இருக்கையில், ஆகவே காத்தடிக்கிற போருக்கு தான் பாய் கப்பல், அந்த நாட்களுக்கு காத்தடிக்கிற போருக்கு தான் போயிருக்கவும் வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. 14 நாட்களாக கப்பலில் இருந்த 276 பேரும் ஒன்று சாப்பிடு, வாசிச்சு பார். 14 நாட்களாக, 2 weeks, they don't get in eat anything because they don't have hope in their life. 14 நாட்களாக 276 பேரும் கப்பலில் இருந்த அத்தனை பேரும் சாப்பிடாமல் இருந்தது காரணம் என்ன, இனி தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அற்று போய்விட்டது என்று வசனம் தெளிவாய் சொல்கிறது. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களா, சொன்னால் வாழ்க்கையிலே நம்பிக்கை அற்று போன சூழ்நிலையிலே சாப்பிட மனம் இல்லை. பொதுவாக நீங்க பாருங்க, பொதுவாக நீங்க பார்த்தீங்களா இருந்தால் நம்ம வாழ்க்கையில கூட ஏதாவது ஒன்று நடக்க வேண்டிய காரியம் நடக்க இல்லை, அல்லது நம்ம நம்பின காரியம் நிறைவேறலை, அப்படி என்று நம்முடைய ஒரு நிலைமை வரும் பொழுது நமக்குள்ள ஒரு சோர்வு, ஒரு 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 டிப்ரெஷன் வரத்தான் செய்யுது. அந்த நேரத்தில் அதிகமாக நம்மவர்கள் செய்கிற காரியம் என்ன தெரியுமோ, சாப்பிட மாட்டார், ஒன்று அழுவார்கள் அல்லது சாப்பிட மாட்டார். இவ கப்பலில் இருந்த 276 பேரும் 14 நாளாக ஒன்றும் சாப்பிடவில்லை. காரணம், இனி தப்பி பிழைப்போம் என்கின்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆகவே சாப்பிட விருப்பம் இல்லை, பயம் சூழ்ந்திருக்கிறது. இந்த நேரத்தில் தான் கப்பலிலே தேவனுடைய மனுஷனாகிய பவுல் எழும்பி நின்று சொல்றாரு, மனுஷரே, நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த இடத்தை விட்டு புறப்படாமல் இருந்திருக்க வேண்டியது, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். என் நிமித்தம் கப்பலிலே இருக்கிற அனைவருக்கும் ஆண்டவர் இரக்கம் கட்டிட்டிருக்கிறார், ஆகவே ஒருவனுக்கும் பிராண சேதன் ஏற்படவே மாட்டாது என்கின்ற நம்பிக்கையான வார்த்தைகளை, நம்பிக்கை 276 பேரும் கப்பலிலே நம்பிக்கை இழந்து போயிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் அங்கே இருக்கிறான், தேவனுடையக்காரர் எழுப்பி சொல்ற, எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று திட நம்பிக்கை இருக்கிறேன், ஆகவே 14 நாட்களாக சாப்பிடாமல் இருக்க ஜனமே எழும்புங்கள், புசியுங்கள் என்று நம்பிக்கையின் வார்த்தைகளை சொன்ன பிற்பாடுதான் அவர்கள் எழும்பி புசிக்க ஆரம்பிக்கிறார். இப்ப நான் இதுல சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இதை நாம கற்றுக்கொள்ளுகிற காரியம், கண்டுகொள்ள காரியம் என்றால், தேவனாலே தேவ மனுஷன் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை நூற்றுக்கு அதிபதி நம்ப இல்லை. அதனால ஏற்பட்ட விளைவுதான் கடுங்காட்டில அடிபட்டு புசியாமல் பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்ததுக்கு காரணம் தேவனுடைய வார்த்தையை நம்பல. இங்க நான் உங்களுக்கு சொல்ல ஒரு காரியத்தை கவனிங்க, நல்ல கவனிங்க, தேவனால் ஏவப்பட்டு தேவ மனுஷர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை கவனிக்கணும், கவனிக்கணும், கவனிக்கணும். இல்லை நம்ம சொந்த புத்தியில நாம முடிவுகளை எடுத்து தீர்மானங்களை எடுத்து காரியங்களை நடப்பிப்புமாக இருந்தால் ஒருவேளை ஆரம்பத்தில் அது நல்லது போல தோன்றும். ஆனால் பிற்பாடு ஐயோ ஏன் இதை செய்தோம், ஏன் இப்படி நடந்தோம் என்கின்ற ஒரு நிலைமைக்குள்ளே நம்ம வர வேண்டியவர். இவைகள் படகை ஓட்டின போது தென்றல் தான் வீசுது, ஆனால் திடீரென பார்த்தால் யூரோக்கிளிதன் என்கின்ற கடுங்காட்டு கப்பலில் மோதி. சோ அதுபோல நம்ம சொந்த புத்தியில அல்லது மற்றவர்கள் தருகிற ஆலோசனையில நாம காரியங்களை நம்பி நடப்பிக்க ஆரம்பிப்புமாக இருந்தால் தோல்வி, வீழ்ச்சி. ஆகவே நான் சொல்லுவேன், கர்த்தரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவனுடைய வாக்கு தத்தங்களையும் நம்பணும். அதே நேரத்தில் தேவ ஊழியக்காக மூலமாக தேவ ஆவினாலே சொல்லப்படுகிற வார்த்தைகளுக்கு நாம செவி கொடுக்கணும். அப்படி இல்லையோ அது நன்மையும் செம்மையுமாக தேவனுக்கு முன்பாக கூட நமக்கு நன்மை போல காட்சி அளிக்கல. ஒருவேளை நம்மை நாம திருப்தியாக்கிக் கொள்ளலாம், ஓ இட் இஸ் குட் அண்ட் ஃபைன், தேவனை அதை நாம் பிரியப்படுத்தவே முடியாது. ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தங்களை நாம் நம்ப போகட்டும். மார்க்கு 16 அதிகாரம் சீக்கிரம் பாருங்க. மார்க்கு 16 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து வாசிங்க. மார்க்கு 16 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து வாசிக்கிறீங்களா?
அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோட கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு
காணப்பட்டார். அப்போஸ்தலர்கள் சீசர்கள் இயேசு கிறிஸ்து மரித்து போய்விட்டார் என்று அழுது கொண்டிருக்கிறார். நன்றாய் கவனிங்க. இதன் அடிப்படை என்னென்றால் அப்போஸ்தலருடைய நம்பிக்கையெல்லாம் போயிடுது. ஏன்னா எல்லாவற்றையும் விட்டு விட்டு இவரை பின்பற்றினோமே. கலிலியா கடலிலே மீன்பிடித்த பேதுருவையும் அந்திரியா யாக்கோபு ஜோவான் போன்றவர்களை எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் இல்லையா? எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றினோம், இயேசுவை பின்பற்றினோம். இப்ப இயேசு செத்து போய்விட்டார், இயேசு மறித்து போய்விட்டார். இப்ப உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை. யாரு இயேசு கிறிஸ்துடைய அப்போஸ்தலன் இத்தனைக்கும் ஆண்டவர் இயேசு நான் மறிப்பேன், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று திட்ட தெளிவாக ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு முன்கூட்டியே பல தடவைகள் சொல்லி இருந்தும் மறித்து போய்விட்டார் என்று சொல்லி அவர்கள் அழுது கொண்டு இருக்கையிலே மகதலா மரியா போய் குட்னி சொல்றார். என்ன சொன்னால்? அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். படிங்க, தொடர்ந்து படி.
அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்ட பொழுது நம்பவில்லை.
அவர்கள் நம்பவில்லை. நன்றாக கவனி. மகதலா மரியா இயேசு, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு முதல் தொடர்பு முதலாவது மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், இவள் போய் அழுது கொண்டிருந்து அப்போஸ்தலருக்கு சீசர் சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், நான் அவரை கண்டேன் என்று அப்போஸ்தலருக்கு சொன்ன பொழுது அவங்க நம்ப அது கீழே படி. அடுத்த வருஷம் 2 வருஷத்துக்கு படி. அடுத்து சீக்கிரம்.
அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை.
அவர்களும் அது நம்பவில்லை. அதன்
பின்பு 11 போதன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார்.
கடிந்து கொண்டார். இதை கொஞ்சம் கவனிங்க. இது தேவனுடைய வசனம் தானே, அருமையான தேவனுடைய பிள்ளை. எனக்கு சேர்ந்து தான் நான் பிரசங்கம் பண்றேன். இயேசு கிறிஸ்துடைய டைரக்டான அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தையை செய்தியை கடைசியாக 11 பேரும் போதிட்டு வந்திருக்கையில் அவர்களுக்கு தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இறுதிய கடினத்தை குறித்தும் கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டார். நம்பாதவர்களை, தேவனுடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை, தேவனுடைய வார்த்தைகளை நம்பாத ஜனங்களை, அப்போஸ்தலர்களை இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார் என்பதை நாம் இங்கே கண்டுகொள்ள வேண்டும் இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்க. நாமும் தேவனுடைய வார்த்தையை நம்பாமல் போயிடக்கூடாது. இப்ப சில நேரங்களிலே நாம சுத்தி நடக்கிற காரியங்கள், நாம் நிதர்சனமாக கேள்விப்படுகிற காரியங்களை வச்சு நாம சில காரியங்களை நிதானிக்க பார்க்கிறோம். இப்ப நான் சொல்றது யதார்த்தமா நீங்க சிந்திங்க. ஏனென்றால் கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் நாம நம்ப வேண்டும் என்கின்றதுக்காக சொல்றேன். சில நேரங்களிலே, ஏன் பல நேரங்களிலே, நெருக்கடிகள் வரும் பொழுது அல்லது நாம எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் போகும் பொழுது அல்லது கஷ்டங்கள் அல்லது வியாதிகளும் அல்லது கைவிடப்படுகிற சூழ்நிலைகளும் வரும் பொழுது அந்த நேரத்தில் நம்மை சுத்தி நடக்கிற காரியங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிற காரியங்களையும் நம்பி அவைகளை வச்சு நாம காரியங்களை ஜட்ஜ் பண்ண பார்க்கிறோம், நிதானிக்கிறதுக்கு பார்க்கிறோம். இங்கதான் நாம தவறுகிறோம். என்னை கேளுங்க, என்னை கர்த்தருக்கு முன்பாக சொல்றேன், சத்தியத்தை சத்தியமா பேசுகிறேன். தேவனுக்கு முன்பாக நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், நம்மை சுத்தி நடக்கிற காரியங்கள் உண்மையாக இருக்கல, மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் தேவனுடைய வசனம் சத்தியம். நன்றாக கவனித்துக்கொள். நம்மை சுத்தி நடக்கிற காரியங்கள் உண்மைதான், மறுக்கிறது இல்லை, மறுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் சூழ்நிலை அப்படி இருக்கிறது உண்மைதான், ஆனால் தேவனுடைய வசனம் அது சத்தியம். ஆகவே அதை நான் நம்புகிறதா, அல்லது என்னை சுத்தி நடக்கிற காரியங்களை நான் நம்புகிறதா? இப்ப நான் கேள்விப்படுகிறதையும் நான் பார்க்கிறதையுமே நான் நம்பிக்கொண்டிருப்பேனாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை நம்புறதுக்கு, அவருடைய வாக்கு தத்தத்தை நம்புறதுக்கு நமக்கு இடம் இல்லை. கேளு கேளு, தேவ ஜனமே கேளு கேளு கேளு. நம்மை சுத்தி நடக்கிற காரியங்களை நாம் கேட்கிறோம், பார்க்கிறோம், அதன்படி நாம ஜட்ஜ் பண்ண பார்க்கிறோம், அதன்படி நாம நிதானிக்க பார்க்கிறோம். ஆனால் அது உண்மைதான், மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் அப்படியான சூழ்நிலையில தேவனுடைய வசனம் சத்தியம் என்ன சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வாக்கு தத்தம் எனக்கு என்ன சொல்லுகிறது, இதை நாம சிந்திக்காவிட்டால் நாம அமிழ்ந்து போறதுக்கு இடம் இருக்கிறது. ஏசாயா 60வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் ஏசாயா 60வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் கர்த்தர் சொன்னாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போ. கேளு கேளு, திக்க தரிசனமா நான் சொல்றேன், கேளு கேளு. I am not a prophet but I can prophesy. I know what I pray. Listen to me. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், இனி உன் சூரியன் அஸ்தமிக்கிறது இல்லை என்று ஆண்டவர் வாக்கு. நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கும் பொழுது தேவன் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். அங்கே நம்புறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இருக்க இல்லை, சூழ்நிலைகள் அப்படி இல்லை, காரியங்கள் அப்படி. ஆனா கத்த சொல்லுகிறாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இப்ப நான் என்னை சுத்தி நடக்கிறத நம்புறதா, அல்லது கத்த சொல்லிருக்கிற வார்த்தையை நான் நம்புறதா, அவட வாக்கு தத்தத்தை நம்புறதா, அல்லது வாஸ்தவத்து நடக்கிற சம்பவத்தை நான் நம்புறேன், எதை நான் நம்ப போகிறேன்? அங்கதான் இருக்கிறது நம்முடைய வெற்றியும் தோல்வியும். தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா, தேவ ஜனங்கள் சொல்ல தேவை கேளு கேளு, கர்த்தருடைய வார்த்தை. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் சொல்ற கேளுங்க. மற்றவங்களுக்கு சொல்ல முடியாமல் மௌன கண்ணீர்களை வடித்துக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, மற்றவர்களுக்கு சொல்ல முடியாமல் மௌன கண்ணீர்கள், இரவிலே பெருமூச்சுகள் விட்டுக் கொண்டிருக்கிற உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு நற்செய்தி சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். ஆனால் கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய வாக்கு தத்தத்தை நம்பு, அப்போது நீ வாழுவாய். நீ வாழாகாமல் தலையாகவாய், நீ கீழாகாமல் மேலாகவாய். தேவனை நம்புகிற தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை வாக்கு தத்தத்தை நம்ப. உன்னை சுத்தி நடக்கிற காரியங்களை பார்த்து பார்த்து, நினைத்து நினைத்து, யோசித்து யோசித்து, நீ அமிழ்ந்து கொண்டிருக்கிற நீ எழும்பு, கர்த்தரை நோக்கி பாரு. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் சூரியன் அஸ்தமிக்காது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும். இன்றைக்கு பாட்டு பாடணுமே இல்லையா, ஆகாதது எதுவும் இல்லை உம்மால் ஆகாதது எதுவும். பாடுவோம், நல்லா பாடுவோம், கோச்சுக்கொள்ள கூட நம்ம பாட்டு நம்பரும் தட்டி. தம்பி யோன் சொன்னார் ஒரு காரியம், நாம கத்தரை நம்புறோம், ஆனா எவ்வளவுக்கு கத்தரை நம்புறோம் என்றது கேள்வி. கரெக்ட், திங்க சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். எல்லாரும் ஆண்டவர் நம்புறோம், ஆனா எவ்வளவுக்கு கத்தரை நம்ம நம்புறோம் என்றது அடுத்த கேள்வி. என்னடா, நெருக்கடிகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது கத்தரை மறந்துடுறோம், நம்முடைய சூழ்நிலை தான் யோசிக்கிறோம். ஆனா சூழ்நிலைக்கு அப்பாலே செயல்படக்கூடிய ஒரு தேவன் உண்டு, சூழ்நிலைகளை மாற்றவல்ல தேவன் உண்டு, தீமைகளை நன்மையாக மாற்றவுள்ள தேவன் உண்டு என்கின்ற அந்த நம்பிக்கை நம்ம கட்டுப்போவார். முடிக்க போறேன், மறுபக்கத்தை கொஞ்சம் காட்டி சீக்கிரமா முடிக்க பார்க்கறேன். எல்லாருக்கும் தெரியும் யோபு தம்பி விவரத்தை குறித்து பேசியிருந்தார், ஐ அப்ரிசியேட். என்ன தெரியுமா, யோபு என்கின்ற பக்தன் சொன்னார், ஐ லைக் தட் வேர்ட், என்னை கவர்ந்த வார்த்தை, கவர்ச்சியான. என்ன தெரியுமா, அவர் என்னை கொன்று போட்டு விட்டார், அவர் மேல் நம்பிக்கையார். Even though I die, I believe in God. எப்படிப்பட்ட ஒரு மனுஷன், எப்படிப்பட்ட நிலையில இருந்து இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார், அதை நான் யோசிக்கிறேன். அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று நல்லா இருக்கும் பொழுது நம்ம சொல்ல இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போய் இருக்கும் பொழுது. இப்ப யோபை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்கள் சிந்தனை அன்றைய கபணி அது என்ன பண்றார்? இன்றைக்கு அநேகர் கத்தரை நம்புகிறார்கள், அவருடைய வார்த்தையும். நான் தேவடைய பிள்ளைகளை சொல்றேன் இல்லையா, தேவடைய வார்த்தை. ஆனா சிலர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் தேவனை நம்புகிறதோடு வேறும் சில காரியங்களை நம்புகிறார்கள். அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முதல் யோபை குறித்து நான் ஒரு சில முக்கியமான காரியம் சொல்லி உங்கள் சிந்தனைக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், யோபு வந்து தன் செல்வத்தை ஐஸ்வர்யத்தை நம்பின மனுஷன் இல்லை. நல்ல விளையாடு. யோபு தன் செல்வத்தையும் தன் ஐஸ்வர்யத்தையும் நம்பி வாழவில்லை. ஏன் நான் அப்படி சொல்றேன் என்றால், கொஞ்சம் சிந்திக்க நான் சொல்றத, வித்தின் ஒன் டே, ஒரே நாளிலே அவனுக்கு இருந்த ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் அனைத்தும் ஒரே நாளிலே, அவனுக்கு இருந்த செல்வம் அவனுக்கு இருந்த சொத்து எல்லாம் ஒரே நாளிலே அழிந்து போய்விட்டான். இப்ப நல்லா கவனிங்க, யோபு தன் செல்வத்தை நம்பியிருப்பானாக இருந்தார். யோபு தன் செல்வத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருந்திருப்பானாக இருந்தால் அவனுடைய செல்வம் எல்லாம் அழிந்து போன போது தேவனை தூசித்திருப்பான். ஏன் தெரியுமோ, சாத்தான் யோபுக்கு சோதித்தது காரணம் என்ன? கத்தரை தூசிக்கணும், அவனை தொடும் அப்பொழுது அவன் உண்மை தூசிக்கானோ பார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சவால் விட்டான் சாத்தான். உங்களுக்கு தெரியும், ஆகவே செல்வத்தில் நான் கத்தருக்கு முன்பாக எனக்கு ஆவியானவனுக்கு சொல்லி தந்த சொல்றேன். ஐ நோ வாட் ஐ பிரீச், லிசன் டு மீ. யோபு தன் செல்வத்தை நம்பி இருப்பானாக இருந்தார், தன் இருதயத்தை அதில் வச்சிருப்பானாக இருந்தார். அனைத்து செல்வமும் ஒரே நாளிலே நினைக்க முடியாத அளவுக்கு எல்லாம் அழிந்த போது அவன் கோபப்பட்டிருப்பார், அல்லது தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசியிருப்பார். ஆண்டவரே, உத்தமனாக இருக்கிறேன், சன்மார்க்கனாக இருக்கிறேன், உமக்கு பயந்து தீமைக்கு விலகிறவனாக இருக்கிறேன், என் செல்வமெல்லாம் ஒரு நாளில் அழிந்து போய்விட்டதே, இப்படி ஆயிடுதே, நீ என்ன பார்த்துட்டு இருக்கிற, ஏன் இப்படி செய்தீர்கள் சொல்லி ஆண்டவரை பார்த்து அவன் முறுமுறுக்கல. வேதம் சொல்றது, அவன் தன் வாயினாலே பாவம் செய்யலையா? ஏன்னா வாய், பிகாஸ் அவன் தன் செல்வத்தில் நம்பிக்கை அட்டவனாக இல்ல. போனால் போகட்டும், போறது போகட்டும், பிகாஸ் என் நம்பிக்கை செல்வத்தில் அல்ல, என் நம்பிக்கையின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் இருக்கு. ஆகவே அந்த அவைகள் அவனை ஒன்றும் பெருசாக அசைக்கவே இல்லை. அடுத்து சொல்றேங்க, அடுத்து நடந்தது என்ன உங்களுக்கு தெரியும். பிள்ளைகள், நான் சொல்றதற்கு கொஞ்சம் யோசிங்க, சிந்தியுங்க. அடுத்து நடந்தது என்ன? ஒரே நாளிலே ஏழு பிள்ளைகளும் மூத்தண்ட வீட்டில் இருந்து புசித்து குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஒரு கைதெல்லாம் நடக்கக்கூடிய, இப்படி எல்லாம் அவன் யோசிச்சு இப்படி எல்லாம் திடீரென காத்து வருது, எல்லாம் ரூப் எல்லாம் டொனாடோ வந்துதாங்க அடிச்சு எல்லாம் ஏழு பிள்ளைகளும் இஸ்தலத்தில் செத்து போயிட்டாங்க. சொல்றேன் கேளுங்க. இங்க தான் நம்ம சிந்திக்க வழி இருக்குது, நானும் யோசித்து தான் சொல்றேன், கேளுங்க. யோபுடைய நம்பிக்கை பிள்ளைகள் மேல இருக்க இல்லை, எல்லா விளைகளும் யோபுடைய நம்பிக்கை பிள்ளைகள் மேல இருந்திருக்குமாக இருந்தால் ஏழு பிள்ளைகளும் ஒரே நாளிலே வியாதி இல்ல, விபத்து இல்ல, திடீரென ஒரு காரியம் நடந்து இப்படி எல்லாம் மறித்து போன போது தன்னை இழந்திருப்பான், தன்னோட கண்ட்ரோலை இழந்திருப்பான், கண்ட மாதிரி கத்தர நோக்கி பார்த்து கதறி இருப்பான். ஆண்டவரே, செல்வம் தான் அழிஞ்சு போயிட்டது, என் பிள்ளைகளை அழிந்து போய்விட்டார்களே, உண்மை நான் சேவித்ததுனால நன்மை என்ன, என்னை இப்படி விட்டு விட்டீரே. கத்தரை குறை சொல்லியிருப்பான். There are some evidence. அவனுக்கு இடம் இருந்தது மனுஷிய பிரகாரமாக, ஆனால் அவன் தன் பிள்ளைகள் மேலும் நம்பிக்கை வைக்காமல் தன் தேவனத்தில் நம்பிக்கை வைத்திருந்தபடியால் பிள்ளைகள் மறித்த போது கூட தன் வாயினால அவன் பாவம் செய்தான். வேதம் எவ்வளவு அளவாக சொல்லுது என்று யோசிச்சு பார்க்கிறீங்களா, சிந்திச்சு பார்க்கிறீங்களா? இன்றைக்கு நமக்கு அப்படி நடக்கும் மாட்ட, நாம என்ன செய்வோம், என்ன சொல்லுவோம்? திங்க் வாட் ஐ ஆம் சேயிங். எனக்கு சேர்த்துதான் பிரசங்கம் பண்றேன். இப்ப நாம கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை நம்புகிறோம், ஸ்தோத்திரம், நம்ப வேண்டும், ஸ்தோத்திரம். ஆனால் யோபுவுக்கு செல்வத்தின் மேல நம்பிக்கை இல்லை, பிள்ளைகள் மேலும் நம்பிக்கை இல்லை, அவருடைய நம்பிக்கை தேவன் மேல். ஆகவேதான் அவர் சொல்றாரு 13:15, யோபு 13:15.
அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன்.
அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கை. தன்மேலும் தன்னுடைய நம்பிக்கையை வைக்க. He didn't have a self confidence. See, a man of God, ஒரு தேவனுடைய மனுஷனுடைய நிலைப்பாடை இங்க நீங்க கவனிக்கணும். பிரசங்கம் மட்டும் நானும் சரி, கேட்கிற நீங்களும் சரி, சத்தியம் இது தேவனுடைய வசனம். முதலாவது அவன் செல்வத்தில் நம்பிக்கை வைக்கல, ரெண்டாவது பிள்ளைகளில் நம்பிக்கை வைக்கல, மூணாவது தன்னிலும் அவன் நம்பிக்கை வைக்கல. ஏன் தெரியுமோ, ஏன் தெரியுமோ, அடுத்ததாக என்ன நடந்தது? பிள்ளைகள் போய்விட்டாங்க, செல்வம் போய்விட்டு, அடுத்து நடந்தது அவருடைய சரீரத்தில் பருக்கள். அருவருக்கத்தக்க விதத்தில் அவருடைய சரீரம் சட்டன்னு மாறுது. இப்ப சொரிஞ்சு சொரிஞ்சு பார்த்தா முடியல, ஒரு ஓடு எடுத்து சுரன்ற அளவுக்கு, மனைவியே அவனை பார்த்து அருவருக்கத்தக்க அளவுக்கு அவன் காஞ்சி போனானே. இப்ப சிந்தீங்க அப்படிப்பட்ட நிலைமை அவனுக்கு வந்தும் அவன் தேவனை குறை சொல்லவில்லை. காரணம், அவன் தன்மேலும் தன் நம்பிக்கையை வைக்கல. இங்க நாம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இருக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செல்ஃப் கான்பிடன்ஸ், தன் நம்பிக்கை உள்ளவளாக இருக்கக்கூடாது. இது உங்களுக்கு ஒருவேளை நான் சொல்ற காரியம் விகற்பமாக இருக்கும். தேவனை நம்புகிறவன் தன்னை நம்ப மாட்டான். இப்ப தேவனை நம்பி நம்பையும் நம்புகிற ரெட்ட வாழ்க்கை நாம வாழாமல் கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை நம்ப நம்மை அழைக்கிறார். ஒன்று தீமோத்தேயு 6:17 சீக்கிரப்படி 1 Timothy 6:17
இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற
தேவன் மேல் நம்பிக்கை வைக்க. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் சகலத்தையும் சம்பூர்ணமாக நமக்கு கொடுக்கிற தேவன் மேலே நம்பிக்கை, நமது நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை தேவன் மேலே, அவருடைய வார்த்தையின் மேலே வருவதாக. இது நம்பிக்கை ஆண்டு, ஹோப் ஆஃப் இயர். நோ, என்னை சுத்தி நடக்கிறது உண்மைதான், கர்த்தருடைய வார்த்தை சொல்றது உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. ஐ பிலீவ் த ப்ரோமிஸ் ஆஃப் காட், நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். கர்த்தரை நம்புறவன் கெட்டு போகவே மாட்டான். 2 Corinthians 9:9
நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையா
இராமல், நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல், யாரு சொல்கிறாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாங்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாம நம்புவோமாக இருந்தால் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்விலே செயல்படாது. இந்த நாட்களிலே இந்த தேசத்தில் நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் அநேகர் தங்களை நம்புறவர்களாக இருக்கிறார்கள். நான் முடிக்க விரும்புகிறேன், நேரம் போகிறபடியால். அநேகர் தங்களை நம்புற செல்ஃப் கான்பிடன்ஸ் உள்ள ஜனங்களாக இருக்கிறார்கள். அநேகர் அதாவது தங்களை நம்புறவர்களாக இருக்கிறார்கள். அநேகர் தங்கள் திறமைகளை நம்புறவர்களாக இருக்கிறார்கள். அநேகர் சில மனுஷர்கள் தங்களுக்கு நெருக்கமான அல்லது பிடித்தமான அல்லது நம்பிக்கையான சில மனுஷர்களையும் நம்புகிறார்கள். இப்போ இதுக்கெல்லாம் நான் வேதவசனம் எடுத்துக்காட்டில் நேரம் போயிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். முதலாவது, அருமையான தேவட பிள்ளைகளே, நாம் செல்வத்தையும் செல்வாக்கையும் நம்பக்கூடாது. அடுத்து உங்களுக்கு தெரியும், Luke 12:11 இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனுடைய நிலம் நன்றாய் உழைந்தது. அவன் சொன்னான், ஆ, என்ன செய்வேன், என் கலட்சியங்களை சேர்த்து வைக்கிறது இடமில்லை, ஆகவே என் பண்டக சாலைகளை இடித்து பெரிதாக்குவேன், கட்டுவேன். நல்லதுதான், நல்லது. ஆனா அடுத்தவன் என்ன சொன்னா, என் ஆத்மாவே நீ இளைப்பாறு, புசித்து குடித்து இளைப்பாறு, உனக்காக அநேக பொக்கிச்சங்கள் அநேக நாட்களுக்கு சேர்க்கப்படும். இப்படி சொன்ன போது உடனே ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா, மதிகேடு, ஆங்கிலத்தில் முட்டாளன்னு சொல்லப்படும், தமிழ்ல கொஞ்சம் நாகரிகமா எழுதப்பட்டு, என்ன கவனிக்க, மதிகேடுன்னு இன்றைக்கு இரவு உன் ஜீவன் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும், நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும் என்று ஒரு கேள்விக்குறியாக போடுறேன். ஏண்டா சொல்ல வர்றது, அநேக ஜனங்கள் தாங்கள் சேர்த்து வைத்திருக்க செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தை நம்புகிறார்கள். பட் நாமோ தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளை வாக்குத்தத்தைகளை தவையங்களுக்கு இறங்கும். இன்னும் சிலர் தங்கள் திறமைகளை நம்புகிறார், இன்னும் சிலர் சில மனுஷங்களை நம்புகிறார், இன்னும் சிலர் தங்களை நம்புகிறார். நாமோ கத்தரை நம்புவோம். எசேக்கியான்னு ஒரு ராஜா இருந்தார், அது சொல்ல நேரம் முடி போகிறது. 2 Kings 18:5 7 வரை பார்த்தீங்களா இருந்தால், அவனைப்போல ஒரு கத்தர் நம்பின அவனைப்போல ஒரு ராஜா எழும்பினது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியா அவன் கத்தர் நம்பினபடியா அவன் போன இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது. அசிரிய ராஜா வருகிறார், சனகரியம் என்கின்ற அவருடைய தளபதி வந்து சொல்லுகிறார், தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுகிறார். ஆனால் எசேக்கியா சொன்ன, அவருடைய வார்த்தையை நம்பாதீங்க, கத்தரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க. தேவஜனங்கள் கத்தரை அவருடைய வார்த்தையை நம்பினார்கள். அசிரியா ராஜாவுடைய பெரும் படைக்கு எசேக்கியலையும் அவனுடைய ஜனங்களையும் தேவன் தப்புவித்தார் என்று சொல்லி சம்பவத்தில் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிள்ளைக்கு நேரம் இல்லை, தயவு செய்து நான் சொல்றதுக்கு அப்படிங்க, கத்தரை நம்புவோம். கத்தரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய வாக்கு தத்தங்களை நம்புவோம். ரைட், கத்தர் நம்மளை கைவிடவே மாட்டார். அவரை நம்புகிறவர்களை, கத்தரை நம்புறவர்களை, தடு வார்த்தைகளை நம்புறவர்களை, தடு வாக்கு தத்தங்களை நம்புறவர்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கைவிட நம்புங்க, இது நம்பிக்கை ஆண்டு. இந்த கொரோனாவுக்கு சீக்கிரமாக ஒரு முடிவு என்று நான் சொல்றேன், நம்புங்க. நம் தேவனிடத்தில் தீர்வு இருக்கிறது. There is a solution in the hand of the Lord, the Almighty. விஞ்ஞானம் தவறலாம், மனுஷனுடைய புத்தி தவறலாம், பட் மை காட் வில் நெவர் ஃபெயில். ஹி வில் பிரிங் எண்ட் டு திஸ் வைரஸ். நம்புங்கள், தேவன் கத்த செய்வார். நிச்சயமாக போய் முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை பின்புவார். சாரி பிரே, யாவர் மனதில் எந்த சூழலில் உண்மை நம்புவீர்களாக, உம்முடைய வார்த்தைகளையும் உம்முடைய வாக்கு தத்தங்களையும் நம்புகிறவர்களாக இருக்க என் தகப்பனே, எந்த ஆண்டவரே, எந்த ஆண்டவரே, நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று மண்டாடுகிறேன் அப்பா, மண்டாடுகிறேன், மண்டாடு. உம்மை நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுறதில்லையே சுவாமி. உம்முடைய வார்த்தைகளால், உம்முடைய வசனத்தால் எங்களை பாதுகாங்க, எங்களை பலப்படுத்து. அவைகளை நாங்கள் எப்பொழுதும் கவனித்து அதன்படி நடக்க கருமை தருங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.